இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி vibhle@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. துணிகர பாவத்திலும் துன்மார்க்க வாழ்வினிலும் துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும் தூரமானேன் உமை பிரிந்து தூரமானேன் உமை பிரிந்து துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம் துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம் இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை இனி சொற்ப காலம் மீந்திருக்க இனி சொற்ப காலம் மீந்திருக்க உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும் உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும் இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு மாறுமோ என் வாழ்வு மரண வழி நின்று மாறுமோ என் வாழ்வு மரண வழி நின்று நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால் நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால் துயரம் தூரமாய் ஓடிடுமே துயரம் தூரமாய் ஓடிடுமே இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு இனி ஒரு முறை வருமே வாழ்வதற்கு
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அசுத்தம் திருச்சபையை கெடுக்கும். இம்மாரலிட்டி டிஃபைல்ஸ் த சர்ச். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அது நல்லது. அதே நேரத்தில் நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாம் அதே அசுத்தத்தோடு கூட திருச்சபைக்கு செல்லும் பொழுது, நம்முடைய தீய குணங்கள் தீய எண்ணங்கள் திருச்சபையின் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிவிடும், திருச்சபையின் பரிசுத்தத்தை அது அவமதித்து விடும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்றைய தினத்திலே திருச்சபையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலையும் சண்டை தான் அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலையும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலையும் பதவி ஆசை தான் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. திருச்சபை தேவன் அசைவாடக்கூடிய இடமாக இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் அந்த திருச்சபையில் தான் பாவமான காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது, அநியாயமான காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது, திருட்டு களவு பொய் பேசுதல் போன்ற எல்லா காரியமும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கின்றோம். ஆகையால் இன்றைய நாம் தேவனுடைய திருச்சபையை எவ்வாறு கண்காணிக்கின்றோம், எவ்வாறு பாதுகாக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பார்க்கின்றோம். ஆகையால் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய திருச்சபையை நாம் பரிசுத்தத்தோடு கூட பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நாம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். திருச்சபையில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார், திருச்சபையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று பல வசனங்கள் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆனால் இன்று தேவன் திருச்சபைக்கு தரக்கூடிய எச்சரிப்புகள் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். அதே போலவே ஆதிகால திருச்சபை எப்படி இருந்தது, அந்த திருச்சபை இருந்த ஜனங்கள் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து கூட என்ன பண்ண போறோம்னு சொன்னா இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். நாம் தேவனுக்கு பிரியமான பாத்திரவானாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். வேதாகமத்திலே அநேக அதிகாரங்கள் அநேக புத்தகங்களில் தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா தம்முடைய திருச்சபை குறித்து அநேக எச்சரிப்பான காரியத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா சொல்லியிருக்கிறது என்ன பண்ணுறோம் நாம பார்க்கின்றோம். ஆனால் இன்று நிச்சயமாகவே தேவன் திருச்சபையில எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து என்ன பண்ண போறோம்னு சொன்னா நாம நிச்சயமாகவே பார்க்க போகின்றோம். அது நமக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதிகால திருச்சபை எப்படி இருந்தது அதுவும் சொல்ல வேண்டும் என்றால் கொரிந்திய பட்டணத்து திருச்சபைகள் எப்படி இருந்தது, அங்கே வாழ்ந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருச்சபையாக நீங்களும் நானும் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று தேவன் அழைக்கிறார். அந்த திருச்சபையிலே நாம் அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது என்று தேவன் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். எபேசியர் 5:21 வாசிக்கும் பொழுது தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வேத வசனம் திருமணத்தை குறித்து கணவன் மனைவி குறித்ததான உறவை குறித்து சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது அங்கே திருச்சபை பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கின்றோம். திருச்சபை ஆண்டவர் ஒப்பிட்டு அவர் அந்த திருச்சபையில இருக்கக்கூடியவராகவும் அந்த திருச்சபைக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்ன நாம பார்க்கின்றோம். நம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது நமக்கு மிக தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன நாம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு திருச்சபையில நம்ம எப்படி இருக்கணுமா, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு திருச்சபையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவ பயம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை, யாரும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவர்களாக இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது சபையில பேசிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு இன்னொருத்தவங்க பேசின்னு சொல்லி இன்னைக்கு சபை எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சண்டை போல இருக்கின்றது, சண்டை போடக்கூடிய ஸ்தலம் போல இருக்கின்றது. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் அப்படிதான் இயங்கி கொண்டு இருக்கிறது, அநேக திருச்சபைகள் சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னா பார்க்க முடிகின்றது. ஆகையால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எப்படி திருச்சபையாக இருக்க போகிறீங்க, திருச்சபை நீங்க எப்படி பேணி காக்க போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 22 மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்படின்னா கிறிஸ்து தான் ஒவ்வொரு சபைக்கும் தலை. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் தான் இன்னைக்கு நிறைய தலைகளாக இருக்கிறார்கள். அல்லது அந்த திருச்சபையில் யார் நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் திருச்சபையின் தலையா இருக்கிறாங்க. அந்த பணக்காரர் சொல்றது தான் அந்த சபையின் போதகர் கேட்கணும், அந்த பணக்காரர் சொல்றது தான் அந்த சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் கேட்கணும், அந்த பணக்காரர் சொல்றதான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபைகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. திருச்சபையில் அசுத்தம் இருக்கும் என்றால், திருச்சபையில் இது மாதிரியான போட்டி பொறாமைகள் இருக்கும் என்றால் அந்த திருச்சபை சீர்குலைக்கப்படும், அந்த திருச்சபையின் பரிசுத்தம் சீர்குலைந்து போடும் என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருச்சபைய ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட திருச்சபையாக நாம் இருக்கக்கூடாது என்றுதான் தேவன் நம்மை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். திருச்சபையில் நடந்த அசுத்தங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா படிக்கலாம். குறிப்பாக சரீர ரீதியான அசுத்தங்கள் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து கொரிந்த பட்டணத்தில் இருந்த திருச்சபையில் நடந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண போறோம், நம்ம ஒவ்வொன்றாக படிக்க போகின்றோம். ஒன்று கொரிந்தியர் 5:1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே, அது அண்ணாணிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமடைப்படையாததுமாய் இருக்கிறீர்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதிகால திருச்சபையில கொரிந்தர் பட்டணத்துல இருந்த திருச்சபைகள் எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா விபச்சாரம் இருந்தது என்று வேதம் சொல்லக்கூடியது. என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட விபச்சாரம் இருந்ததாம், ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே. எப்படி, அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பாவுடைய மனைவியை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வைத்து கொண்டு இருக்கிறான், அதாவது விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ திருச்சபையில் அதிகமாக என்ன அசுத்தங்கள் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சரீர பிரகாரமான அசுத்தங்கள் இருக்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்தர் திருச்சபையில் எப்படி இது மாதிரியான காரியங்கள் இருந்ததோ அதே போல தான் இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் இது மாதிரி போன்ற பிரபச்சாரங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி போன்ற பாவங்கள் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3:1 நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த முழுவதையும் புளிக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் அந்த திருச்சபையில் அப்படி பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்களை கண்டிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதேமீறியும் அவங்க வெளிப்படையாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இடம் அவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் அல்ல, அவர்களுக்கு அந்த திருச்சபை தேவையில்லை அப்படின்றத மிக தெளிவாக இங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்கள் செய்து கொண்டு இருந்தோம், அவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அல்லது பெரிய இடத்துல இருக்கிறாங்க அல்ல மூப்பராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே கேட்காமலே விட்டுட்டு அந்த பாவம் அதிகரித்து ஒருத்தன் பாவம் செஞ்சு அதுக்கடுத்து ரெண்டு பேர் பாவம் செய்கிறான், ரெண்டு பேர் பாவம் செஞ்சு அவங்கள பார்த்து 4 அதுக்கடுத்து 10 சொல்லிட்டு அந்த சபை முழுவதுமே விபச்சாரத்தினாலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா எங்கள் வேதம் சொல்லுது எப்படி நல்ல மாவு பழைய மாவு இருக்குதோ அந்த பழைய மாவு நல்ல மாவு என்ன பண்ணிடுமா, கெடுத்து போட்டு விடும் என்று சொல்லக்கூடியதை என்ன பண்ணி நம்ம பார்க்கின்றோம். யாராவது பழைய சோறும் புது சோறையும் ஒன்றா சேர்த்து வைப்பீங்களா? நிச்சயமாக வைக்க மாட்டீங்க, ஏன்னா அது நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அதே மாதிரி தான் திருச்சபையில் அசுத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிக்க வேண்டியது முதலாவது போதகருடைய கடமையாக இருக்கிறது, மூப்பர்களுடைய கடமையாக இருக்கிறது, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்போடு கண்டிக்க வேண்டும், ஜபத்தோடு கண்டிக்க வேண்டும், நிச்சயமாக அவங்க மாறுவாங்கன்ற நம்பிக்கையோடு கண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்குறப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம பார்த்தோம் சரீர ரீதியான துன்மார்க்கமான காரியங்கள் சபையில எப்படி நடைபெறுகின்றது என்று பார்த்தோம். இப்பொழுது ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்பதை என்ன பண்ணலாம் நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். 1 Corinthians 3:16 என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இங்க நீங்க நல்லா வாசித்தீங்கன்னு சொன்னா சரீர பிரகாரமான விபச்சாரத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விபச்சாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இங்க ஆண்டர் சொல்றாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய சரீரம் தெய்வம் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. தெய்வம் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. இன்னைக்கு சபையில விபச்சாரங்கள் நடைகின்றது, இந்த சபையில திருட்டு நடைபெறுகின்றது, சபையில ஏமாத்தக்கூடியது நடைபெறுகின்றது என்றால் உங்க ஆலயம் ஆண்டவருடையது என்றதை நீங்க என்ன பண்ணலீங்க, இன்னமும் நீங்க அதை உணரவில்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்டவர் என்னை அடிக்க மாட்டாரு, ஆண்டவர் என்னை தொட மாட்டாரு, ஆண்டவர் எனக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டார் நினைச்சிட்டு நீங்க பாவம் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா பிரியமானவர்களே, நீங்க செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் தான் தண்டனை கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க செஞ்ச பாவத்திற்கான தண்டனை உங்களை தேடி தன்னாலே வரும். ஏன்னா அதுதான் இயற்கையினுடைய நீதியாக இருக்கிறது என்ற பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அவன் செஞ்ச பாவத்துக்கான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படிதான் இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. பாவத்துக்கு முன்பாக இருந்த உலகம் வேறு, பாவத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய உலகம் வேறு. ஏன்னா பாவத்துக்கு பிறகு ஆண்டவரே சொல்லிட்டாரு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நானே மனித குலனா வந்து மரிச்சாதான் அது நடக்கும். ஆனா அப்படி நான் மரிச்சு உயிர் தெழுந்தா கூட நீங்க பரலோகத்துலதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த பூமியில கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும். ஏன்னா அந்த பாவத்தின் விளைவு எங்க பார்த்தாலையும் இருக்கிறத உங்களால பார்க்க முடியணும். அப்ப நீங்களும் நானும் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டு சொல்ற Corinthians 3:16 நம்ம வாசிக்கிறப்ப ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். அப்படின்னா ஆண்டவர் அவனை கெடுத்து போடுவார்ன்றது இல்ல, அவன் கெடுக்க போவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணிருவாரு, உப்பு கொடுத்துருவார். அதாவது இதுவரைக்கும் அவன் மேல போட்டிருந்த பாதுகாப்பை ஆண்டவர் விலக்கி விடுவார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால ஆண்டவர் உன்னை என்ன பண்ண முடியாது, மேலும் மேலும் காப்பாத்தி கொண்டே இருக்க முடியாது. அப்ப அவர் உண்மையில் போட்ட பாதுகாப்பை எடுத்து விடுகின்றார். அப்படி அவர் உண்மையில் போடக்கூடிய பாதுகாப்பை எடுத்து விடும் பொழுது அங்கதான் சாத்தான் வரான் உன்னை சோதிக்க, சாத்தான் வரான் உன்னை தண்டிக்க, சாத்தான் வரான் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேவனுடைய ஆலயம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை கெடுத்து போடாமல் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணு நாம் பார்க்கின்றோம். நம் வேதாகமத்தில் அநேக வசனங்கள் வாசித்தாலும் ஒரு சில வசனங்கள் நம்முடைய மனதிலே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகின்றது. ஆகாய் 1:5 வாசிக்கிறோம், 4 வாசிக்கிறப்ப இந்த வீடு பாலாய் கிடைக்கும் பொழுது நீங்கள் மச்சு பவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருப்பதற்கான காலம் இதுவோ. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அடிமையா இருந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. சொந்த தேசத்துக்கு வந்தவங்க எதனால வந்தாங்க, எதுக்காக அந்த ராஜா அனுப்பிச்சு வச்சாருன்னா இவங்க போய் ஆலயம் கட்டணும், இவங்க போய் தங்க தேசத்துக்கான எல்லைகளை கட்டணும்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வைக்கிறார். ஆலயத்தை கட்டணும்னு வந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர் நாடுகள் இருந்து அதை கட்ட விடாதபடி கொஞ்ச நாள் தடை பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தடையை பயந்து அதுக்கடுத்து அப்படியே நின்றுட்டாங்க, சபையை கட்டவே இல்லை, ஆலயத்தை கட்டவே இல்லை. ஆனா அங்க ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, ஆகாய் என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவர் சொல்றாரு என் வீடு பாலாய் கிடைக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, உங்க வீடை அழகா கட்டுறீங்க, பில்டிங் மேல பில்டிங் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கட்டிட்டு இருக்கீங்க, அது சரியா, அது சரி கிடையாது, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அங்கே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியது என்ன பண்றோம் நம்மளால பார்க்க முடிகின்றது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல அசுத்தத்தை செய்யக்கூடியவர்கள் ஆண்டவர் விட்டுருவார் நீங்க நினைக்கிறீங்களா, அசுத்தத்தை செய்யக்கூடியவங்கள ஆண்டவர் விடுவார்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமா அவங்களுக்கான தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கான தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள்ல அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காமல் இருந்தாலும் நிச்சயமாய் பரலோகத்திற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பரலோகத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, வரவே முடியாது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். 3வது காரியம் நம்ம பார்க்கிறப்ப அந்நியாயமாய் அநீதி செய்யக்கூடியவன் நியாயம் தீர்க்கப்படுவான், நியாயம் தீர்க்கப்படுவான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம், சபையில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், சபையில் எல்லாருக்கிட்டே எதிர்த்து பேசலாம், போதகரை அடிக்கலாம், மற்றவங்களை அடிக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல கவனிங்க, உங்களுக்கான நியாய தீர்ப்பும் காத்து கொண்டு இருக்கிறதுங்க. நினைக்கலாம் அது ஆண்டுடைய வருகையில் தானே அப்போ பார்க்கலான்னு, கிடையாதுங்க. அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கான விளைவுகளை அவன் இந்த பூமியிலே சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அப்படின்னா இந்த உலகத்துல நீ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பாய், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பாய். அப்ப இன்னைக்கு நீங்க சபையில உங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நியாயாதிபதி ஆகிய தேவன் உங்களை நியாயம் தீர்க்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறார் இல்லையோ, உங்களுடைய எதிராளியாக்கிய சத்துருவானவன் சாத்தானவன் வந்து உங்களை குற்றம் சாட்டக்கூடியவனா இருக்கிறான். இவன் பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவருக்கு வெள்ளையளிக்க போயிட்டான், இவன் பாவி இந்த தண்டனையை கூடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்பதற்கு
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.